அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் நியாய விலை கடைகளில் சில அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியது குறித்த செய்தி.
யார் முதலமைச்சர்னாலும் யார் முதலமைச்சராக இல்லை என்றாலும் டாஸ்மாக் வியாபாரம் மட்டும்தான் சரியா நடக்குது.
திமுகவினரின் குற்றச்சாட்டுகளுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பதில்.
அது அந்த ஆர்ப்பாட்டம் தேவையற்றது. எல்லா பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் கடையிலும் முழுமையான பொருட்கள் அனைத்தும் கிடைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மாலதி மற்றும் மரிய மைக்கேல்.
ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாகும் நோக்கில் புதியதொரு மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் பெற விரும்புவதாக ஸ்காட்லாந்து முதன்மை அமைச்சர் நிக்கோலோஸ் ரஜன் அறிவித்திருக்கிறார். பிரிட்டனோடு இணைந்திருக்க ஸ்காட்லாந்து மக்கள் வாக்களித்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போது இருந்ததை விட மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். ஸ்காட்லாந்துக்கு உண்மையிலேயே நல்லதொரு தெரிவு வழங்கப்பட வேண்டுமென்றால் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுகின்ற நிபந்தனைகள் அனைத்தும் தெளிவாகின்ற போது 2019ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இந்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார்.
எகிப்தின் முன்னாள் தலைவர் ஹோசனி முபாரக்கை தடுப்பு காவலில் இருந்து விடுவிப்பதை அனுமதித்திருப்பதாக அந்நாட்டு அரசு வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் கெய்ரோ ராணுவ மருத்துவமனையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் அளிக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அவரை விடுவிக்கும் தீர்மானம் வந்துள்ளது. முபாரக்கின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சியின் போது டஜன் கணக்கான போராட்டக்காரர்கள் கொலை செய்யப்பட்டதோடு தொடர்புடைய குற்றச்சாட்டுகளிலிருந்து அவரை விடுவிக்க உத்தரவிடப்பட்டதை அடுத்து இந்த விடுதலை வருகிறது.
நெதர்லாந்தில் புதன்கிழமை என்று தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தொடர் விளைவுகளை ஏற்படுத்தும் தவறான வெகுஜனவாதத்தை நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் மார்க் ருட்டே வாக்காளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். பிரெக்ஸிட் மற்றும் டொனால்டு டிரம்பின் வெற்றிக்கு பிறகு கீத் வில்டர்ஸ் தலைமையிலான இஸ்லாமிய எதிர்ப்பு சுதந்திர கட்சி வெற்றி பெற்றால் அது தவறான சமிக்ஞையை கொடுத்துவிடும் என்று அவர் கூறினார்.
எத்தியோப்பிய தலைநகர் அடிஸ் அபாபாவின் புறநகர் பகுதியில் குப்பைகளை கொட்டி வைத்திருக்கும் மிகப்பெரிய கிடங்கில் சனிக்கிழமை அன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62 உயர்ந்துவிட்டது. இடிபாடுகளில் சிக்கியிருந்த மேலும் பல சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. உயிரோடு இருப்பவர்களை தேடும் பணியில் மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டிருந்த போதிலும் யாரும் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். அங்கிருந்த தற்காலிக வீடுகளில் இருந்தவர்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
சிரியாவின் எதிர்த்தரப்பினருடன் ஓர் உடன்படிக்கைக்கு வந்துவிட்டதாக கூறும் அரசு அதிகாரிகள் இதனால் ஹோம்ஸ் நகரில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கடைசி பகுதிகளில் இருந்து அவர்கள் வெளியேற முடியும் என்கின்றனர். மற்றொரு முன்னேற்றமாக கஜகஸ்தானில் செவ்வாய்க்கிழமையன்று அரசு தரப்பு நடத்த திட்டமிட்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் கிளர்ச்சி குழுக்கள் பங்கேற்காது என்று சிரியாவின் எதிர்த்தரப்பு செய்தி தொடர்பாளர் கூறுகிறார்.
1970-80ஆம் ஆண்டுகளில் சர்வதேச அளவில் பயங்கரவாத தொடர் சம்பவங்களுக்கு காரணமான தொழில்முறை புரட்சியாளராக தன்னை கூறிக்கொள்ளும் கார்லோஸ் ஜோர்கல் பிரான்சில் முன்பு நடத்திய தாக்குதலுக்கான விசாரணையை எதிர்கொண்டு வருகிறார். வெனிசுவேலாவில் பிறந்த இல்லி ரமீரஸ் சான்சஸ் என்னும் இவர் 1974ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய பாரிஸின் வர்த்தக வளாகம் ஒன்றில் கையெறி குண்டு வீசியதில் 2 உயிரிழந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவர் இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஃப்ரிட்ஜோவின் உடல் இன்று மாலை தங்கச்சிமடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோவின் உடல் இன்று திங்கட்கிழமை மாலை தங்கச்சிமடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று நடைபெற்ற இறுதி அஞ்சலி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். தங்கச்சிமடத்தில் உள்ள அந்தோணியார் கல்லறை தோட்டத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 7 நடந்து வந்த மீனவர்களின் தொடர் போராட்டம் இன்று தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படை வீரரை கைது செய்ய வேண்டும், மீனவர்கள் மீதான துப்பாக்கிச் சூட்டுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை ராமேஸ்வரம் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அவரது உடலை வாங்க மாட்டோம் என கூறி தங்கச்சி மடத்தில் மீனவர்களும் பிரிஜோவின் உறவினர்களும் கடந்த 7 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீனவர்களிடம் நடத்திய சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகே பிரிஜோவின் உடலை நல்லடக்கம் செய்ய அவரது உறவினர்களும் பெற்றோர்களும் சம்மதம் தெரிவித்தனர். தொடர்ந்து மீனவர்களின் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. நியாய விலைக் கடைகளில் சில அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக இன்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் சில அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக குறை கூறும் திமுகவினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் கிடைக்கப்பெறாமல் பொதுமக்கள் அவதியுற்றுள்ளதாக கூறும் அவர்கள் தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி போராடினார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் செயல் தலைவருமான மு க ஸ்டாலின், அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான கனிமொழி உள்ளிட்டோரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். மாலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின், இது போன்ற போராட்டங்களை திமுக தொடரும் என குறிப்பிட்டார்.
ரேஷன் கடையிலிருந்து தலைமைச் செயலகம் வரையிலே செயல்பட முடியாத ஊராட்சி, அமைச்சர்களிலிருந்து முதலமைச்சர் வரையிலே செயல்பட முடியாத ஊராட்சி, பஞ்சாயத்து போர்டிலிருந்து தலைமைச் செயலகம் வரையிலே இது செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஊராட்சி தான். குற்றவாளியாக இருக்கக்கூடிய சசிகலாவினுடைய பினாமியினுடைய அதிமுகவினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பினாமி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்
என்றார் மு க ஸ்டாலின். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் இந்த போராட்டம் தேவையற்றது என்றார். மேலும் 20,000 மெட்ரிக் டன் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.
அது அந்த ஆர்ப்பாட்டம் தேவையற்றது. இன்றைக்கு எல்லா பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் கடையிலும் முழுமையான பொருட்கள் அனைத்தும் கிடைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது. பருப்புக்கு 20,000 டன் பருப்பு கொள்முதல் செய்வதற்கு உத்தரவிடப்பட்டு இன்றைக்கு அரசு கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன
என்றார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு முன்னதாக போராட்டத்தின் போது உரையாற்றிய திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரான கனிமொழி கூறும் போது தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்தார்.
கொள்முதல் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அரசாங்கத்தில் அரிசி வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், மக்களுக்கு கொடுப்பதற்காக என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த வாங்கின அரிசி எங்க போகுதுன்னா யாருக்கும் தெரியல. வாங்கின பருப்பு எண்ணெய் எங்க போகுதுன்னா யாருக்கும் தெரியல. லாரி கிளம்புது, ரேஷன் கடைக்கு வந்து சேர்றதில்லை. இதுதான் நிலை. மக்களுக்கு எந்த பொருட்களும் வந்து சேருவதில்லை. இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. நம்மளும் யார போய் கேட்கறதுன்னு நமக்கு தெரியல. தினம் ஒரு முதலமைச்சர் மாறிக்கொண்டிருக்க கூடிய ஒரு சூழல். யார் ஆட்சியில இருந்தாலும், யார் ஆட்சியில இல்லைன்னாலும், யார் முதலமைச்சர்னாலும், யார் முதலமைச்சராக இல்லை என்றாலும், டாஸ்மார்க் வியாபாரம் மட்டும்தான் சரியா நடக்குது
என்றார் கனிமொழி. தமிழகம் முழுவதும் சுமார் 34,000 நியாய விலைக் கடைகளின் முன்பாக திமுகவினர் இன்று காலை திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இப்போராட்டத்தில் திமுகவின் கட்சி நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுகவின் அனைத்து பிரிவுகளை சார்ந்தவர்களும் பங்கேற்றார்கள்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. அண்மையில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான மனோகர் பரிக்கர் கோவா மாநிலத்தின் முதல்வராக அம்மாநில ஆளுநரால் நேற்று நியமிக்கப்பட்டார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இது குறித்து மூத்த பத்திரிகையாளரான ராதிகா ராமசேஷனிடம் கேட்டேன்.
ராஜ்நாத் சிங், கேஷவ் பிரசாத் மௌரியா, மனோஜ் சின்ஹா, இந்த 3 பேரும் சர்க்குலேஷன்ல இருக்கு. இதுல யார் கடைசியா போவா அது தெரியாது. நீங்க மனோகர் பாரிக்கர் பத்தி கேட்டேன். அங்க சீஃப் மினிஸ்டர் லட்சுமிகாந்த் பார்சிக்கர் அவர் எலெக்ஷனே தோத்துட்டார். சோ அவரோட சான்ஸ் ஆப்வியஸ்லி அங்கேயே தீந்து படுத்து. மனோகர் பாரிக்கர் ரொம்ப பாப்புலர் சீஃப் மினிஸ்டரா இருந்தார் முதல்ல, அப்புறமா 2வது டேர்ம்லயும். ஆனா இங்க என்னன்னா பிரச்சனும் பிஜேபிக்கு, அவகிட்ட இங்க இந்த மோடி கவர்மெண்ட் வந்த போது கேபினெட் பண்ண போது அவளுக்கு ஒரு டேலண்ட் டெபிசிட், ரொம்ப டேலண்ட் இல்ல.
நீங்க சொல்றது கேபினெட் மினிஸ்டர்ஸ்லயா இல்ல மாநிலங்கள்ல?
சென்ட்ரல் இல்ல, சென்ட்ரல் கேபினெட்ல நான் சொல்றேன். சென்ட்ரல் கேபினெட்ல பிஜேபியோட லீடர்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் ஸ்டேட்ஸ்ல தான் நல்ல நல்ல லீடர்ஸ் அவளுக்கு வந்திருக்கா. ஆனா இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே 10 வருஷத்துக்கு அப்புறமா கவர்மெண்ட் வந்துச்சு, அதனால அவளுக்கு ஸ்டேட்ல இருந்தா டேலண்ட் எடுத்துக்கணுமா ஆச்சு. கோவால மனோகர் பரிக்கரோட டெபிஷியன்சி ரொம்ப அவங்க கோவால ஃபீல் பண்ணா. எனக்கு மனோகர் பரிக்கர் அந்த மாதிரி ஒரு லீடர், எல்லா கம்யூனிட்டிஸையும் சேர்த்து அவரு ரூல் பண்ணிட்டு இருந்தாரு.
கோவா மாதிரி ஒரு மாநிலத்துல வந்து தங்களுடைய டெபிஷியன்சியை கவர் பண்றதுக்காக பரிக்கர் அவங்க அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசில ராஜ்நாத் சிங் அனுப்ப முயற்சி பண்றாங்க அப்படிங்கும் போது வந்து ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் வந்து அதை விட பவர்ஃபுல் போஸ்ட் இல்லையா, அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பற்றாக்குறை எப்படி சமாளிப்பாங்க?
இங்க ஒரு சேயிங் இருக்கு, மோடி இஸ் ஈக்குவல் டு 10 மினிஸ்டர்ஸ். ஹோம் இருந்தா டிஃபென்ஸ் இருந்தா பாலிசி மேக்கிங்ல மோடி தான் அதிகமா அவரோட சேதான் இருக்கு. அதனால எனக்கு என்ன தோணுறதுனாக்கா கொஞ்ச நாள் அப்படி மேனேஜ் பண்ணுவா, ஆனா இது ஒரு பெரிய ரீஷஃபில் ஆகும் கட்டாயம்.
கோவா மாநில ஆளுநர் தற்போது எடுத்த முடிவை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இதை விட பெரும்பான்மை உள்ள காங்கிரஸ் கட்சி இருக்கும் போதும் பாரதிய ஜனதா கட்சி அழைத்துள்ளார்கள். ஆனா அதே சமயத்துல சமீபத்துல தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 125 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல இருந்தும் அவங்கள பதவியேற்க கூப்பிட பல நாள் ஆனது, இது ரெண்டும் முரண்பாடா இல்லையா?
ஆமா ஆமா, கண்டிப்பா இருக்கு, இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன். எனக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த போமாய் ஜட்மெண்ட் கொடுத்த போது அதுலயே அவ சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா சொல்லிருக்காரு, இப்படி ஹங் அசம்பிளி வந்தாக்கா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா முதல்ல இன்வைட் பண்ணணும், ஒரு அந்த பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அப்புறமா வேற ஆப்ஷன்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ், காங்கிரஸ்க்கு தான் முதல்ல சமயம் கொடுக்கணும். அது வந்து அந்த இது எனக்கே இது பார்த்தாலே அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லீகலா தோணுறது இந்த முடிப்பு. முதல்ல காங்கிரஸ், காங்கிரஸ் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அப்புறமா பாரதிய ஜனதா பார்ட்டியை கூப்பிட்டு அவகிட்ட நம்பர்ஸ் இருந்தா அவ இது அவளை ஸ்வேரின் பண்ணிருக்கலாம். ஆனா இது பண்ணது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல், அண்ட் எனக்கு என்ன தோணுறது இது கண்டிப்பா கோர்ட்ல சேலஞ்ச் ஆகும்.
மூத்த பத்திரிகையாளர் ராதிகா ராமசேஷன் அளித்த பேட்டி அது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகள் அரசு துறைகளில் தொழில் வழங்க கோரி தற்போது போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இன்றுடன் 3வது வாரமாக தொடரும் கிழக்கு மாகாண பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்பான செய்தியை தருகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
அரச துறைகளில் தொழில் வழங்க கோரி கிழக்கு மாகாணத்திலுள்ள வேலையற்ற பட்டதாரிகளினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சத்தியாகிரக போராட்டம் இன்று 3வது வாரமாக தொடர்கின்றது.
எங்களுக்கான இந்த தொழிலுரிமை போராட்டத்துக்கான நியாயமான தீர்வுகள் எட்டப்படும் வரை எங்களது போராட்டம் பின்வாங்கப்படாது.
இன்று மட்டக்களப்பு நகரில் பட்டதாரிகளின் பேரணியொன்றும் நடைபெற்றது. தங்களின் கோரிக்கை தொடர்பில் அதிகாரத்திலுள்ள அரசியல்வாதிகளின் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக இல்லை என்கின்றார் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் டி. கிசாந்த்.
பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் பிரதமரிடம் வடமாகாண பட்டதாரிகளின் பிரச்சனைகளை கூற வடமாகாண பட்டதாரிகளை அழைத்து சென்றிருந்தார். மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் அவ்வாறான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியாமை அவர்களுடைய அலட்சிய போக்கா அல்லது இயலாத தன்மையை காட்டுகின்றதா என்பது எமக்கு தெரியவில்லை. முதலமைச்சர் அவர்களும் இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையையும் மேற்கொண்டதாக எமக்கு தெரியவில்லை. இன்று 21 நாட்கள் கடந்துள்ள நிலையிலும் எந்த விதமான தீர்க்கமான முடிவும் எட்டப்படாத நிலையில் நாங்கள் மிகவும் மனவேதனை அடைந்து தொடர்ந்து எங்களுடைய இந்த போராட்டம் முன்கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம்.
கிழக்கு மாகாணத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகளுக்கு மாகாண சேவையில் நியமனம் வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் செயலகம் கூறுகின்றது. இது தொடர்பில் ஆராயும் சிறப்பு கூட்டம் ஒன்று பிரதம மந்திரியின் பணிப்புரையின் பேரில் நாளை கொழும்பில் நடைபெற இருப்பதாகவும் மாகாண முதலமைச்சரின் ஊடகப் பிரிவு இன்று மாலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஆர். உதயகுமார். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து சுதந்திரம் பெற்று தனிநாடாகும் நோக்கில் புதியதொரு மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் தேவை என ஸ்காட்லாந்து முதன்மை அமைச்சர் நிக்கோலஸ் ஸ்டர்ஜன் அறிவித்திருக்கிறார். எகிப்தின் முன்னாள் தலைவர் ஹோசினி முபாரக்கை தடுப்பு காவலில் இருந்து விடுவிப்பதை அனுமதித்திருப்பதாக அந்நாட்டு அரசு வழக்குரைஞர் தெரிவித்தார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.